بسم الله الرحمن الرحيم.
وعليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு தினங்களில் ரமலான் நோன்பை நாம் அடைய இருக்கிறோம். அந்த நோன்புடைய சட்டதிட்டங்களை சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நினைவுள்ளவர்களாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை ஒரு வழிமுறையாக நமக்கு தேர்வு செய்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ்ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக இருந்ததோ அதுபோல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு எதற்காக, நீங்கள் இரையற்றம் உள்ளவர்களாக மாற வேண்டும் அதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ரமலான் மாதத்தை நம்ம அடைகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதெல்லாம் சரி. இந்த நோன்பு எதுக்கு வைக்கிறோம்? அந்த நோன்புல இருந்து அல்லாஹ் நம்மிடத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையற்றம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் நம்மிடத்திலே வர வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். 30 நாள் நோன்பு வைக்கணும். ரமலான் மாதம் 29 நாளா? அப்ப எத்தனை நாள் நோன்பு வைக்கணும்? 29 நாள் நோன்பு வைக்கணும். ஏன் நம்ம இந்த விஷயத்தை இங்க குறிப்பிடுகிறோம் என்றால், சில பேர் தவறா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ரமலான்ல 3 நோன்பு வச்சா 30 நோன்பு வச்ச மாதிரி. ஏன்னா ரமலான்ல முதல் நோன்பு வைக்கிறது, இடையில 15வது நோன்பு வைக்கிறது, அப்புறம் கடைசி நோன்பு வைக்கிறது. நம்ம 3 நோன்பு வச்சுட்டோம். 3 நோன்பு வச்சா 27 நோன்பு வச்சிருந்தோம். ஏன்னா அன்னைக்கு லைலத்துல் கத்ரான். அப்ப இந்த 3 நோன்பு வச்சா 30 நோன்பு வச்ச மாதிரி இப்படிலாம் பேசுறத பாக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான கருத்துக்கள். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபலியஸும், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைந்தாலும் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். ரமலான் முழுக்க நோன்பு வைக்கணும். சில பேர் ஈமான் குறைபாடு உள்ளவர்கள் இதுல கவனம் செலுத்தாம இருக்கிறத பாக்கிறோம். நோன்பு வச்சா கொஞ்சம் படபடப்பு வரும், நோன்பு வச்சா எனக்கு பசி எடுக்கும், பசி எடுக்கத்தான் செய்யும், அதுக்குதான் நோன்பு. நோன்பு வச்சா எனக்கு வந்து பசி எடுக்கும், பலகீனமா இருக்கு, எனக்கு வேலை வச்சு செய்ய முடியாது. இப்படி எல்லாம் சப்பை காரணங்களை கூறிக்கொண்டு இந்த நோன்பை புறக்கணிக்கக்கூடிய மக்களை நம்ம பாக்கிறோம். ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்காம சாப்பிடக்கூடிய மக்களை நம்ம பாக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன? ஈமானுடைய குறைபாடு. ஈமான் உள்ள மக்கள் இந்த நோன்பை நேசிப்பார்கள். அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு கொடுத்ததே ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைத்து ஆர்வத்தோடு அந்த ரமலான் மாதத்தை அடைந்து ஒரு நோன்பை கூட விடாமல் எல்லா நோன்புகளையும் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நம்ம வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் எல்லா நோன்பையும் வைக்கலாமா? இது அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமை. இது இறையச்சத்துடைய அடிப்படை நோக்கம். இறையச்சம் நரிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மல்லம் எதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸல்லாஹி ஹாஜதுன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் தீய சொல்லையும் தீய செயலையும் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதால் தாகித்திருப்பதால் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை. நபிசல்லாஹ்வுடைய ஹதீஸ பாருங்க, வெறுமனே ரமலான் மாசத்துல காலையில சாப்பிடாம இருந்துட்டோம், குடிக்காம இருந்துட்டோம், அல்லாஹ்வுக்காக நம்ம அப்படி இருந்துட்டோம், நோம்பு நிறைவேறிடுமா? நோம்புத்த கூலி நமக்கு கிடைச்சிருமா? எப்ப நமக்கு நிறைவேறும் அந்த தக்குவா? பசியோட இருக்கிறோம், நம்ம உடம்பு சோர்வடையும், நம்முடைய உள்ள சோர்வடைய கூட. அல்லாஹ் உனக்காக நான் இருக்கிறேன், நீ சொன்ன என்பதற்காக நான் இந்த கட்டுப்பாடோட இருக்கிறேன், நீ கியாமத்து நாள் வரைக்கும் எதெல்லாம் தடை செஞ்சிருக்கிறியோ அதெல்லாம் நான் தவிர்த்து கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய பயத்தை உணரணும். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் பாக்கிறான் பாக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை நம்ம இடத்துல வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இடத்துல சொல்றாங்க. இந்த தக்வா யார்கிட்ட வரலையோ, அவங்க பசிச்சிருந்தாலும் தண்ணி குடிக்காம இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அதுல ஒரு தேவையும் இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்கான சௌமு யௌமி அஹதிக்கும், உங்கள யாராவது நோன்பு வைக்கக்கூடிய காலம் வந்து விட்டால், யாராவது உங்களோட சண்டைக்கு வர்றான், நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆள் என்ன செய்யறாங்க நம்ம கூட சண்டைக்கு வர்றான், அப்ப நம்ம என்ன செய்யணும், மற்ற நாள்ல நம்ம சண்டை போட்ட மாதிரி வர்றியா மோதி பாப்போமா அப்படின்ட்டு இறங்கிடக்கூடாது. நோம்புடைய காலங்கள்ல நோம்பாளி இப்படித்தான் இருக்கணும். பல் யகுல் இன்னி இம்ராவுன் சாயிமுன், அவர் என்ன சொல்லணும், நான் நோம்பாளி, நோம்பாளி இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று நம்ம என்ன செய்யணும், கோபத்தை அடக்கணும். ஒரு ஆள் நம்ம திட்டுனா கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, நோம்புங்கிறது அதுக்கு தானே, உனக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தானே, உன்னுடைய கோபத்தை அடக்கணும், உன்னுடைய அவசரத்தை அடக்கணும், அல்லாஹ்வை மறந்து நீ நடக்கக்கூடிய செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வரணும், இதுதான் நோம்புடைய நோக்கம். அப்ப இந்த நோக்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. தக்வா நம்ம இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரங்கள்ல இந்த நம்ம சாப்பிடுறது கூட மீறி போயிடலாம், தண்ணி குடிக்கிறது கூட நம்ம மீறிடலாம், ஆனா நோன்பு முடியாது. ஒரு சில நேரத்துல மனுஷன் சாப்பிட்டுருவான் தண்ணி குடிச்சிருவான், ஆனா நோன்பு முடியாது. அந்த காலகட்டம் என்ன காலகட்டம் சொல்லுங்க, தெரியாம செய்யறது. நபிசல்லாஹு சொன்னாங்க, உங்கள யாராவது நீங்க மறதியாக சாப்பிட்டுட்டீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா நோன்பு தொடருங்க, உங்க நோன்பு முடியாது. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவன் யாரு, அல்லாஹ்தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான். மறந்துட்டோம் ஒரு முதல் ரெண்டு நோன்புல அந்த மறதி இருக்குன்னு வைங்களேன், நோன்பு வச்சு அப்பதானே பழகுறோம். மறதியா வளமையா நம்ம முன்னாடி சாப்பிட்ட மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சிருவோம், சாப்பிடுவோம். சரி, வயிறு முழுக்க நல்லா சாப்பிட்டீங்க, வயிறு நிறைய தண்ணிய குடிச்சிட்டீங்க, அப்புறம் தான் ஞாபகம் வருது, அரை மணி நேரம் கழிச்சுதான் ஞாபகம் வருது, ஆஹா இன்னைக்கு நம்ம நோம்புல நோம்பு செல்லுமா செல்லாதா, செல்லும். நோம்புக்கு ஒரு பிரச்சனைய தக்வாவுக்கு பாதிப்பு வரல. நீ தெரிஞ்சு குடிச்சிருந்தேன்னா தக்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பாருங்க, நீ சாப்பிடாம இருக்கிற தக்வா உன்கிட்ட இல்ல, கெட்டதை நீ விடல, உன் நோம்பு செல்லாதுங்கிறாங்க. நீ சாப்பிடாம இருக்கிற, தண்ணி குடிக்காம இருக்கிற, ஆனா இறையச்ச உன்கிட்ட வரல, உன் நோம்பு செல்லாது. ஆனா நீ சாப்பிட்ட மறதியா தான் சாப்பிட்ட, உன்னுடைய நோன்பு செல்லும். ஏ தக்வா இறையச்சம். அப்ப வேண்டுமே நம்ம செய்யக்கூடாது என்பதை நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யறோம், அறிந்து கொள்றோம். சரி, நோம்புடைய காலங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, மூணே மூணு விஷயங்கள் நோம்புடைய காலத்துல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள். அல்லாஹ் காலையில இருந்து சூரிய பஜருடைய வக்தல இருந்து சூரியன் மறைற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல மூணு விஷயங்களை செய்யக்கூடாது நமக்கு சொல்லியிருக்கிறான். ஒன்று, நம்ம சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, மனைவியோட இல்லறத்துல ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், உஹில்லலக்கும் லைலத்த ஸியாமி ரஃபத்து இலா நிஸாயிக்கும், நோம்புடைய காலத்தில் இரவு நேரத்தில் மனைவியோடு உள்ள இல்லறத்துல ஈடுபடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்துல மனைவியோடு நம்ம என்ன செய்யலாம், இல்லறத்துல ஈடுபடலாம். சில பேர் அதையும் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நோம்பு மாசம் வந்துட்டாலே ஒதுங்கிடுவாங்க, மனைவியோட சேரவே மாட்டாங்க, இரவுலையும் சேரக்கூடாது, இந்த ரமலான் மாசம் முழுக்க நம்ம ஈடுபடக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தப்பான கருத்து. பகல்ல தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, மனைவியோட சேரக்கூடாது. எப்படி பகல்ல நம்ம சாப்பிடக்கூடாது, பகல்ல தண்ணி குடிக்க கூடாது, பகல்ல மனைவியோட சேரக்கூடாது. இரவு நேரம் வந்துருச்சா நமக்கு அனுமதி. முதல் ஆரம்பத்துல இருந்து அந்த சட்டம் இருந்துச்சு, என்ன சட்டம், இரவுலையும் மனைவி இடத்துல உடல் கொள்ளக்கூடாது. முதல் ஆரம்பத்துல உள்ள சட்டம், ரமலான் மாசம் வந்துருச்சா அப்ப அந்த ரமலான் மாதம் முழுக்க நம்ம என்ன செய்யக்கூடாது, மனைவி இடத்துல இல்லறு உள்ளக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. அது சில பேர் ஃபாலோ பண்ண முடியல, அதை மீறினாங்க. அல்லாஹ் அதை சுட்டி காட்டி அந்த சலுகையை வழங்கினான். அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். இப்போது அல்லாஹ் உங்களுக்கு சலுகையை கொடுக்கிறான், இரவு நேரத்தில் மனைவியோட சேர்ந்துக்கோங்க, பகல் நேரத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, மனைவியோட சேர வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். உண்ணுங்கள் பருங்கள், ஹத்தா எத்தபையனக்கும் ஹைத்துல் அபியதும் மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகிற வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் பருங்கள். கருப்பு கயிறு வெள்ளை கயிறுனா என்ன, கருப்பு கயிறுங்கிறது இரவு, வெள்ளை கயிறுங்கிறது ஃபஜர். அப்ப இருள் முடிஞ்சு ஃபஜர் வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க, குடிங்க, மனைவியோட சேருங்க. ஃபஜர் வந்துருச்சா அப்ப சூரியன் மறையிற வரைக்கும் நீங்க உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, மனைவியோட சேரக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள்ல என்ன செஞ்சான், சட்டங்களை அமைத்தான். அப்ப இதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தால கிடைச்சிருக்கு. சொல்ல போனா இன்னும் ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டமான, இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ரொம்ப சலுகையை கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்துல ஒரு ஆள் வந்து தூங்கிட்டாருன்னு ஈசா தொழுதுட்டு தூங்கிட்டார், தூங்காத வரைக்கும் அவர் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். முதல் உள்ள சட்டம் இரவுல கூட, ஏன்னா நோன்பு தொடர்ந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு வரைக்கும் சாப்பிடலாம், தூக்கம் வர்ற வரைக்கும் எவ்வளவு வேணா நீ சாப்பிட்டுக்கலாம். நைட்டு 10 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறியா, அது வரைக்கும் நீ சாப்பிடு இல்லையா, அப்படிதான் முன்னாடி சட்டம். 10 மணிக்கு ஒரு ஆள் தூங்கிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. 11 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, அவளை சாப்பிடக்கூடாது. நீ அடுத்து சூரியன் மறைஞ்சாதான். இப்படிதான் முன்னாடி உள்ள சட்டம் இருந்துச்சு. இப்படிலாம் எல்லாம் நமக்கு சட்டம் போட்டிருக்கானா, நம்ம தான் நோன்பு தொடர்ந்துல இருந்து பஜர் வரைக்கும் வக்தி இருக்குதுல, இடைவிடாம இடைவெளி விடாம தொடர்ந்து நம்ம இன்னும் சாப்பிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய கிருபையால நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரியணும். இந்த நோன்புல இருந்து விதிவிலக்கல் யாருக்குன்னா ரெண்டே ரெண்டு சாரா இருக்கு. ஒன்னு பயணி, அதே வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஅஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். உங்கள யாராவது நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்துல இருந்தால் வேறொரு நாள்ல நோன்பு வைங்க. அல்லாஹ் என்ன செய்யறா, வேறொரு நாள்ல நோன்பு வைக்க வேண்டும். ஏன்னா நோய் பயணியை பொறுத்தவரை காலமெல்லாம் நம்ம பயணம் பண்ண போறது கிடையாது இல்லையா. பயணி இப்ப ரமலான் நேரத்துல நீங்க ஊருக்கு போறீங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் ஆகுது, அந்த ரெண்டு நோன்பு ஒரு நோன்பு என்ன செய்யறா விட்டுக்கலாம். பயணி பயணத்தின் காரணத்தால் நோன்பை விட்டா அந்த நோன்பை அவர் என்ன செய்யணும், ரமலானுக்கு பிறகு கண்டிப்பா நிறைவேற்றணும். ஐயாமி நுகர் வேறொரு நாளில் அந்த நோன்பை அவர் நிறைவேற்ற வேண்டும், அதுவும் கடமை. தற்காலிகமா தள்ளி போறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பயணிகளுக்கு வந்து சலுகையை கொடுத்திருக்கிறாங்கிறத நம்ம புரியணும் சரியா. ரெண்டாவது யாரு, மரீலன் நோயாளியாக இருந்தால், நோயாளியை பொறுத்தவரை அந்த நோய் இரண்டு வகையான நோய் இருக்கு, முடியாது பலகீனம். ஒன்று தற்காலிகமாக பலகீனம் ஏற்படும், பின்னாடி நமக்கு சரியாயிரும். இப்ப நோம்புடைய நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு 3 நாள் படுக்க போட்டுருச்சு, அப்ப நோம்பு வைக்க முடியுமா, மாத்திரை சாப்பிடணும், ரொம்ப பலகீனமா இருக்கும். அப்ப அந்த தற்காலிகமான இந்த காய்ச்சல்ல அந்த 3 நோன்பு விடலாம். இவங்க என்ன, இவங்களுடைய கடமை என்ன, இவங்க ரமலானுக்கு பின்னாடி அந்த நோன்பை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். சைதத்தும் இந்த ஐயாமி நுகர் வேறொரு நாள்ல வைக்கணும். நோம்புடைய திடீர் வயிற்றால போயிடுச்சு, ஒரு 2 நோம்பு வைக்க முடியாம போயிருச்சு, ரமலானுக்கு பிறகு அவங்க என்ன செய்யணும், அந்த விடுபட்ட நோம்ப வைக்கணும். இது வந்து தற்காலிகமான நோய். ஒரு சில நோய்கள் இருக்கிறது அது நமக்கு நிரந்தரமாகவே இருக்கும். டாக்டரே சொல்லியிருப்பார், நீங்க வந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், 3 வக்து கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி மாத்திரையை போடணும், மாத்திரையை போடாட்டினா உங்க உடம்பு ரொம்ப டேஞ்சர் ஆயிரும், சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த சுகருங்கிற நோய்க்கெல்லாம் இந்த நோன்பு என்னது ரொம்ப மருந்து, ரொம்ப அற்புதமான மருந்து. அதை நம்ம வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். இந்த மாதிரி ரொம்ப டாக்டர்களுடைய ஆலோசனைப்படி மருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த நோய் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நோய்களாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு வேற தீர்வு, அவங்க வேற ஒரு நாள்ல வைக்கணும்னு அவங்களுக்கு நம்ம சட்டம் சொல்ல இயலாது. இப்ப உதாரணம், வயது முதிர்ந்தவரா இருக்கிறாங்க, 70 வயசு 80 வயசு கணவரா இருக்காங்க, தள்ளாடிட்டு இருக்கிறாங்க, அவங்களாலாம் நோன்பு வைக்க முடியாது, பச்சை குழந்தைய வைக்க முடியாத மாதிரி அவங்களும் சின்ன குழந்தையுடைய அந்தஸ்துக்கு வந்து விடுகிறார்கள். அப்ப இது இது வந்து பின்னாடி சரியாகுமா, 70 வயசுல இப்படிதான் இருக்கிறாரு, ஒரு 80 வயசுல சரியாயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா, எத்தனை வயசானாலும் இதுதான் நிலைமை, வயசாக வயசாக இன்னும் அந்த நோய் அதிகமாகும். இப்படி நிரந்தரமான நோய் உள்ளவர்கள், பலகீனம் உள்ளவர்கள், முதியவர்கள், இவர்களுக்கு வேற பரிகாரம். என்ன பரிகாரம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் வசனத்தை சுட்டி காட்டி தான் சொல்றாங்க. என்னன்னா அல்லாஹ் ஆரம்பத்துல ரமலான் நோம்ப கடமையாக்கல, அல்லாஹ் ஆரம்பத்துல ரமலான் நோம்ப கடமையாக்கல, வன் தசூமும் ஹைருல்லக்கும், நீங்க நோன்பு வச்சா உங்களுக்கு நல்லது, சிறந்ததுதான் முதல் ரமலான் நோம்பு சிறந்ததுதான் இருந்துச்சு, கட்டாய கடமையாக ஆக்கப்படல. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த நோன்பு வைக்க சக்தி உள்ளவங்க பரிகாரம் பண்ணிக்கிறலாம்னு நல்லா ஒரு சட்டம் போட்டுருந்தான், விரும்பினா நோன்பு வைங்க, நோன்பு வச்சிங்கன்னா நல்லது, நோன்பு வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா, கட்சி இருக்கு இல்லங்கிற அடிப்படையில முன்னாடி சொல்லல, நோன்பு வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் ஒரு ஏழைக்கு நீங்க ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்குங்கிற கணக்குல உணவை கொடுத்துடணும். இது முன்னாடி உள்ள சட்டம் இப்படி இருந்தது. அப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்யறா, சஹுரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபலியஸும். ரமலான் மாதத்துலதான் மக்களுக்கு நேர்வழி காட்டியா குர்ஆன் அருளப்பட்டது, எனவே இந்த மாதத்தை நீங்க அடையிறவங்க எல்லோருமே கண்டிப்பா நோன்பு வச்சாகணும் அப்படிங்கிற அல்லாஹ் சட்டத்தை என்ன செஞ்சா மாத்தினான். சரி, இப்படி சட்டத்தை மாத்தணும்னே இப்ப அல்லாஹ் வந்து இப்படித்தான் பாக்குறான், எப்படி சக்தி உள்ளவங்க கண்டிப்பா நோன்பு வைக்கணும், சக்தி தற்காலிகமாக இல்லாதவங்க பிற்காலத்துல சக்தி வரும்போது அவங்க நோன்பு வச்சுக்கணும். அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன, யாருடைய நிலைமை, பலகீனமாவே இருப்பாங்கல்ல, அந்த நோய் வந்து எப்பயுமே சரியாகாம நிரந்தர நோயாளிகளா இருப்பாங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கு தான் இப்னு பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முன்னாடி சட்டம் இருந்துச்சுல, சக்தி உள்ளவங்க ரமலான் நோன்பை விட்டா ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துடணும், பரிகாரம் செய்யணும்னு சொல்லி, அந்த சட்டத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் இவர்களுக்கு வைத்து விட்டது. யாருக்கு? நோன்பு வைக்க இயலாதவங்களுக்கு, நோன்பு வைப்பதற்கு இயலாதவர்களுக்கு. 60 வயசு முதியவரா இருக்காரு, நோன்பு வைக்க முடியல, அப்ப அவர் என்ன செய்யணும்? 30 நோன்புக்கு 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட வேண்டியதான். நார்மலா ஒரு நாளைக்கு நமக்கு சாப்பாடுக்கு எவ்வளவு செலவாகும் அதை நம்ம கணக்கு பண்ணி 30 நோன்புக்கு என்ன செய்யறது, 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட வேண்டியதுதான். இந்த சட்டத்துல பால் குடி, பால் குழந்தைகளுக்கு பால் தரக்கூடிய தாயார்கள், கர்ப்பிணி பெண்கள் அவங்களும் அடங்குவாங்க. ஹதீஸ்ல பாக்குறோம், நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லில் முஸாஃபிரி அஸ்ஸௌம வ ஷத்ர ஸலா, பயணிக்கு அல்லாஹ் நோன்பை தளர்த்தி இருக்கிறான். பால் கொடுக்கக்கூடிய பெண் தாய், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண், இவர்களுக்கும் அல்லாஹ் நோன்பை தளர்த்தி இருக்கிறான். அப்ப கர்ப்பிணியா இருக்கிறாங்க, அவங்க பசியா இருந்தா குழந்தைக்கு பாதிப்பு வரும், அல்லது அவங்களுக்கு முடியல, ஏன்னா அவங்களும் இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில இருந்தா அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவங்களை என்ன செய்யல, கஷ்டப்படுத்தல, அவங்களுக்கு சலுகை. என்ன சலுகை அவங்களுக்கு? இதேதான், நீங்க வேறொரு காலத்துல என்ன செய்யணும், குழந்தை பெற்ற நோன்பு வைங்கன்னு சொல்லணும். தாய் பால் கொடுத்துட்டு இருக்கிறார், எத்தனை வருஷம் கொடுப்பா? 2 வருஷம் கொடுப்பா, 2 வருஷம் பலகீனமா இருக்க மாட்டார். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த நேரங்கள்ல அவங்க நோன்பு விட்டுக்கலாம், பிற்காலத்துல அவங்க நோன்பு வைக்கணும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நபர்களுக்கு இந்த கலா செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்காது. எப்படி? குழந்தை கர்ப்பிணியா இருக்கும் போது முடியாம இருக்குமா, நோன்பு வைக்க மாட்டாங்க, பின்னாடி வச்சுக்கலான்னு இருப்பாங்க. அப்புறம் குழந்தை பிறந்துடும், குழந்தை பிறந்துட்டு நோன்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது, குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கலாம்னு எல்லாம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கான். இந்த 2வது வருஷம் முடியவர்களே மறுபடியும் என்ன செய்யும், குழந்தை உருவாயிரும். இப்படிப்பட்ட நிலைகள் பல பெண்களுக்கு இருக்கிறது. அப்ப கலா செய்யணும் சொன்னா இவங்க எப்ப கலா செய்யறது? அதுக்குள்ள திடீர் மௌத்து வந்துருச்சுன்னா என்ன செய்ய? அப்ப இவங்க வந்து இந்த நிலையில உள்ளவங்களுக்கு அடுத்து கலா செய்ய முடியாத ஒரு நிலை வருது இல்லையா, அப்ப இவங்க எந்த சட்டத்துல வந்துருவாங்கன்னா, அந்த முதியோருடைய சட்டத்துல வந்துருவாங்க. முதியோருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? நிரந்தரமான பலகீனம் உள்ளவங்களுக்கு ஒரு நோன்புக்கு என்னது, ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். அந்த அடிப்படையில இப்படி நமக்கு கலா செய்ய முடியல, நம்ம அந்த அல்லாஹ்வுடைய கடனை சுமந்துட்டு கடைசியில மௌத்தா போயிருவோமோ என்ற பயம், அச்சம் வரக்கூடியது, நமக்கு பயம் வந்துச்சுன்னா, அது வாய் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா, அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தாராளமாக ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைங்கிற கணக்கு பண்ணி அவங்க என்ன செய்யணும், உணவு கொடுத்து விட வேண்டும். இந்த மாதிரி ஒரு விதிவிலக்கல் இருக்குது, அவங்க பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி நோன்பு வைக்க யாரு கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, மாதவிடாய் பெண்கள், மாதவிடாய் பெண்கள் நோன்பு வைக்க கூடாது. சில நேரங்கள் ரமலான் நோன்பு வச்சுக்கிட்டு வந்துருவா இருப்பாங்க, ஒரு 15வது நோன்பு 16வது நோன்புல அசர் நேரத்துல கூட உங்களுக்கு மாதவிடாய் வந்துடும். அப்ப என்ன செய்யறது? உங்களுக்கு நோன்பு வச்சதுக்குரிய நன்மை அல்லாஹ் தந்துருவான், நோன்பு வச்சதுடைய நன்மை கிடைச்சிடும், நீயத்துக்குரிய கூலியும் கிடைச்சிடும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? நோன்பு வைக்க கூடாது. மாதவிடாய் வந்து விட்டால் நோன்பு முடிந்து விட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க? மாதவிடாய் எப்பயும் வரப்போறது இல்லை, குறிப்பிட்ட சில நாட்கள் வரும். அந்த நாட்கள்ல எத்தனை நோன்பு விடுபடுதோ அந்த நோன்பை ரமலானுக்கு பிறகு நிறைவேற்றணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, தொழுகையின் நோன்பு இந்த மாதவிடாய் வந்தா நாங்க தொழக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது, ஆனா விடுபட்ட தொழுகையை நிறைவேற்றணும்னு எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஆனா மாதவிடாய் காரணத்தினால் நாங்கள் விடுபட்ட நோன்புகளை ரமலானுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும், நிறைவேற்றணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வலியுறுத்தினாங்க. அப்ப மாதவிடாய் காரணத்தால் நோன்புகளை விட்ட பெண்கள் ரமலானுக்கு பிறகு வேறொரு நாள் என்ன செய்யணும், அந்த விடுபட்ட நோன்புகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். விடுபட்ட நோன்புகளை எப்ப நிறைவேற்றுறது? அதுக்கு ஏதாவது ஒரு காலகட்டம் இருக்கா? 1 மாசத்துக்குள்ள நிறைவேற்றணும், 2 மாசத்துக்குள்ள நிறைவேற்றணும், அப்படி ஏதாவது காலகட்டம் இருக்குதா? அப்படி எந்த காலகட்டமும் கிடையாது. ஆனா முடிந்த அளவு நம்ம சீக்கிரமாக கலா நோன்புகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்யணும், முடிந்த அளவு. ஏன்னா அது ஒரு கடன், மௌத்து எப்ப வரும் தெரியாது. நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடன் உள்ள நிலையில நம்ம மௌத்தா போயிட்டோம்னா அது ஒரு குறையாக அல்லாவிடத்துல நிக்க கூடாது அப்படிங்கறதுனால நம்ம எப்படி கடன் வாங்கினா அது சீக்கிரம் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம், அது மாதிரி அல்லாவுடைய கடனை நம்ம என்ன செய்யணும், சீக்கிரம் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா அதை நம்ம வாய்ப்பு எப்ப கிடைக்குதோ அப்ப நம்ம கலா செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, போன ரமலான்ல விட்ட நோம்ப அடுத்த ரமலானுக்கு முந்தி ஷாபான்ல தான் நாங்க என்ன செய்வோம், நிவர்த்தி செய்வோம். இந்த கலா செய்யலாம் கலா செய்யலாம் சொல்லி அப்படியே என்ன செய்யும், எங்களுக்கு செய்ய முடியாதனால வந்துடும் அடுத்த ரமலான். ஏன்னா அடுத்த ரமலான் வந்துச்சுன்னா அப்பயும் எண்ணிக்கை சேருமே, அப்படி ஒவ்வொரு ரமலான்லையும் கணக்கு பாத்தீங்கன்னா கடைசியில் நோம்பை வைக்க முடியாம போயிடும். அதனால நாங்க என்ன செய்வோம்னா அடுத்த ரமலானுக்கு முந்தி என்ன செய்வோம், இவ்வளவு முயற்சி பண்ணி ஷாபான்லயே கலா விடுபட்ட நோம்புகளை நாங்க கலாம் கலா செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஆயிஷா ரலியல்லாஹுன்னா அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த நோம்புடைய நேரம் வந்து உங்களுக்கு தெரியும், அதி முஸ்தியாம இல்லை, நோம்பை நீங்கள் இரவு வரை என்ன செய்யுங்க முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த நோம்புக்கு நீயத் அவசியமா, நீயத் அவசியமா இல்லையா, நீ தேவையில்ல, நீயத்து தேவை. ஏன்னா இன்னமல் ஆமாலும் பின்னியார், செயல்கள் எல்லாம் எதை வச்சுதான் இருக்குது, நீயத்தை வச்சுதான் இருக்குது. நீயத்து ஒருவருக்கு இல்லாதுன்னா அமலே கிடையாது, நீயத்து வேணும். நீயத்துனா என்ன, யா அல்லாஹ் உனக்கா நான் நோன்பு வைக்கிறேன், நீ கடமையாக்கி இருக்கங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுறோம், ரமலான் அல்லாத மாசத்துல உட்காந்து திம்போமா, அப்படி தின்றா இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படிம்பாங்க. ஆனா ஏன் ரமலான் மாசத்துல உட்காந்து திங்கிறோம், ரமலான் மாசத்தையே 3 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், நமக்கு நீயத்து இருக்குது. என்ன நீயத்து, காலையில நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற நீயத்து இருக்குது. சகருக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் வாங்கி வைக்கிறோம், அதுக்குரிய வேலைகளை எல்லாம் செய்யறோம், அது எல்லாருக்கும் நீயத்து இருக்கு. இது போதும், இதுதான் நீயத்துங்கிறது. நீயத்துல எண்ணம், மனசுல நினைக்கிறது தான். ஆனா நம்ம ஊர்ல மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நீயத்துங்கிறது வாயால சொல்றது, சுபுக்கு பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இவருக்கு நீயத்து நைட்டே இருக்கும், ரமலான் மாசம் முழுக்க நீயத்தா தான் இருப்பாரு. ஆனாலும் என்ன பள்ளிவாசலிமா எப்படா மைக்க பிடிப்பாரு, நவைத்து சௌமகதின் அன் அதாயி பர்லி ரமலான்னு சொல்லி பார்த்தா அவர் நிறைய ஒரு வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் சொன்னோன்னதான் நம்ம நீயத்து வச்சுட்டோம். இது என்ன, நீ இது பிதாயத்துல இப்படி நீயத்து என்பது நம்ம வாயில சொல்றது கிடையாது, அது வந்து பிதாயத், அதை நம்ம தவிர்க்கணும். அது மாதிரி நோம்பு திறக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் நீயத்து அப்படின்னு சொல்றாங்க. அது நீயத்து கிடையாது, நீயத்து என்பது வாயில சொல்லக்கூடாது, அது பிதாயத்து, மனசால நினைக்கிறது தான். நம்ம எல்லாரும் நோம்பு வைக்கணுங்கிற என்ன இருக்குதுல்ல, அப்ப நமக்கு நீயத்து இருக்குது, அவ்வளவுதான். இந்த நீயத்து பிறகு நம்ம சஹர் செய்யணும். அந்த சில பேர் இந்த சஹர் செய்யறதுல அசால்ட்டா இருக்கிறாங்க. நம்ம தான் நைட்டே நல்லா சாப்பிட்டோம், ஃபுல்லா கட்டியாச்சு, இனி என்ன மறுபடியும் சஹர் சாப்பிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சஹர்ல பரக்கத் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர்ல பரக்கத் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு ஹதீஸுக்காக நம்ம சஹர் செய்யணும். அந்த சஹர் பெரிய அளவுல இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒரு 2 பேர் சம்பளம், ஒரு பழம், ஒரு தண்ணீர். உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லைன்னா நிறைய சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது நம்ம சஹர் பண்ணிருக்கிறோம். ஏன்னா நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, சஹரிலே ஒரு பரக்கத் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு பசி இல்லைங்க அதனால சஹர் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சஹருக்கு எந்திரிச்சு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு சில பொருட்களை எல்லாம் நம்ம சாப்பிடணும், அதுல நமக்கு பரக்கத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க, நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, சஹரு நீங்கள் சஹர் செய்யுங்கள். அதே நேரத்தில் சஹர் செய்வது வந்து கட்டாயம் அல்ல. ஒரு ஆள் சஹர் செய்யாம மறந்து தூங்கிட்டார், பார்த்தா காலைல சுபுக்கு பாங்கு எந்திரிக்கிறார். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, பாங்கெல்லாம் சொல்லி முடிஞ்சு இக்காமத்து நடக்கும் அப்பதான் முடிப்பாங்க. அரக்க பறக்க அடைச்சிட்டு ஆக சஹர் சாப்பிடலையே, விடி சஹர் வேகமா என்ன செய்ய, தண்ணி எடுத்து குடிக்கிறது குடிப்பாங்க. அல்ஹம்துலில்லா நோம்பே போயிருச்சு, நோம்பு கூடுமா, தண்ணி குடிக்கணும், எங்க குடிக்கணும், பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி குடிக்கணும். இவங்க என்ன செய்வாங்க, பாங்கெல்லாம் முடிஞ்சு தூங்கி எந்திரிச்சு என்ன செய்வாங்க, நம்ம சஹர் செய்யலன்னு சொல்லி வேகமா என்ன செய்வாங்க, தண்ணியை குடிப்பாங்க. பக்து முடிஞ்சிருச்சா சாப்பிட பேசாம விட்டுருங்க, நீங்க உங்களுக்கு முடிஞ்சா நோம்பு வைங்க, சஹர் சாப்பிடல மறதியா நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, பக்து முடிஞ்சிருச்சா அப்ப நீங்க சாப்பிடக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நம்ம ஏதாவது நம்ம சஹர் செய்யலன்னு சொல்லி அந்த நேரத்துல சாப்பிட்டோம், பக்து முடிஞ்ச பிறகு நம்முடைய நோம்பு என்ன செய்யாது, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சஹர் வந்து எந்த நேரத்துல செஞ்சாங்க தெரியுமா, அதுவும் முக்கியம். சஹருங்கிறது 12 மணிக்கு 1 மணிக்கு அதுக்கு பேர் சஹர் கிடையாது. சஹருங்கிறது என்ன, கடைசி நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 பேர் பாங்க சொன்னாங்க. ஒண்ணு அப்துல்லா பின் உம்மு மக்தூம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முதல் பாங்க சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு பாங்கு சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் சொல்லக்கூடிய பாங்கு உங்களை சாப்பிடுவதை விட்டு தண்ணீர் குடிப்பதை விட்டு தடுக்க வேண்டாம். அவர் பாங்கு எதுக்கு சொல்றாரு? தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் சாப்பிட போகணும், தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பணும், செந்திரிச்சு சகர் செய்யுங்க அப்படிங்கறதுக்காக தான் பிலால் வந்து பாங்கு சொல்றாரு. அதனால அவர் பாங்கு சொன்னா நீங்க சாப்பிடறது நிப்பாட்டாதீங்க, சாப்பிட ஆரம்பிங்க. அடுத்த அப்துல்லா பின் உம்மை மட்டும் பாங்கு சொல்வாரு, அவர் சொல்லிட்டா நீங்க சாப்பிடறத குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிருங்க. சரி, இந்த ரெண்டு பேரும் பாங்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? இவர் இப்பதான் ஏறி பாங்கு சொல்லிட்டு கீழே இறங்குவாரு, கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அப்துல்லா பின் உம்மை மட்டும் என்ன செஞ்சிருவாங்க, பாங்கு சொல்ல ஏறிடுவாங்க. அப்ப சஹர் என்பது எந்த நேரத்துல இருந்திருக்கு? கடைசி ஃபஜருடைய வக்துக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நேரத்துலதான் என்ன செஞ்சிருக்கு அந்த சஹருங்கிறது நரிசல்லாசம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சஹரை பிற்படுத்துறது மார்க்கத்துல சிறந்தது. எப்படி நோம்ப வந்து முற்படுத்துறது சிறந்ததோ, அதனால சஹரை பிற்படுத்துறது என்னது மார்க்கத்துல பிற்படுத்துறோம் என்ன, அந்த வக்திலேயே கடைசி வக்து, வக்தை தாண்டி பிற்படுத்திட கூடாது, அதை நம்ம கவனத்துல வைக்கணும். அது மாதிரி நோம்பு துறக்கிறது, நோன்பு துறக்கிறது அதுலயும் மக்கள் ஒரு தவறு செய்யறாங்க. அதாவது இந்த சஹர் விஷயத்திலையும் நம்ம ஊர்ல மக்கள் தப்பு செய்யறாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் பேணுதல் பேணுதல் பேணுதல், என்ன பேணுதல், எந்த விஷயத்துல நம்ம இடத்துல பேணுதல் இருக்கக்கூடாதுன்னு நபி சொன்னாங்களோ அந்த விஷயத்துல போய் பேணுதலை பாக்குறாங்க. நபி சஹரை பிற்படுத்துங்கன்னு சொன்னாங்க, ஆனா என்ன அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சூர்யா அஞ்சு ஃபஜருடைய வக்து ஒரு அஞ்சு இருபதுக்கு வருதுன்னு வைங்களேன், இவங்க அஞ்சு பத்துக்கு என்ன செய்யறது, தீய தீயத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாதுன்னு ஆக்கிடுறது. அது கிடையாது. இன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாருக்கும் காடு கொடுக்கறாங்க, இருக்குதா காடு இருக்குதா, எப்ப சூரியன் ஃபஜர் எப்ப பக்து வருது, எப்ப மகரி பக்தோ எல்லாமே தெளிவா இருக்கு. அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தாராளமா சாப்பிடலாம், அதை முன்னாடி சாப்பிடறத தடுக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. அது மாதிரிதான் நம்ம நோன்பு திறக்கிறது. நோன்பு திறக்கிறது பாத்தீங்கன்னா ஆறு பத்துக்கு சூரியன் மறையுதுன்னு ஒரு உதாரணத்துக்கு, ஆறு பத்துக்கு மறையுதுன்னா ஆறு மணிக்கு என்ன செய்யறது, பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பேருந்து அடிப்படல, ஆறு பத்துக்குன்னா ஆறு இருபதுக்கு, ஆறு பத்துக்குன்னா என்ன செய்யறது, ஆறு இருபதுக்கு நோன்பு திறக்க வைக்கிறது. ஆறு பத்துக்கு தான் சூரியன் மறைஞ்சிருச்சுல, நோன்பு திறக்க வேண்டியதுதானே. இல்ல நாங்க பேணுதல், என்ன பேணுதல், அதான் கன்ஃபார்மா எப்ப மறையுதுன்னு தெளிவா இருக்குது. சொல்லப்போனா இந்த பேணுதலை தான் ரசூலுல்லாஹி அவங்க பார்த்திருக்கணும், ஏன்னா அவங்க காலத்துல இப்படி துல்லியமா கணிக்கக்கூடிய கணிப்புகள்லாம் இல்ல. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம இருந்து பேணுதலை பாக்குறதா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நபிசுல்லாஹி காலத்துல இப்படி பாக்கல. ரசூலுல்லாஹி என்ன அழகா சொன்னாங்க, ஹதீஸ், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையிலே இருக்கிறார்கள். இதை விரைவுபடுத்துறதுதான் ஈமான். ஏன்னா நான் பையன் சாப்பிட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யா அல்லாஹ் உனக்காண்டதான் என்னால சாப்பிட முடியாம இருந்தேன், ஆனா எனக்கு ரொம்ப தேவையா இருக்குது, அதை அப்படியே எதிர்பார்த்து எதிர்பார்த்து அல்லாஹ் நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவு முடிஞ்சிருச்சு, இப்படி என்ன செய்யும், நம்ம வேகமா நம்ம சாப்பிடறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குதா, என் அடியான் எவ்வளவு ஆசைகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான், நான் சொன்ன நேரம் முடிஞ்சாலும் எப்படி அவனுடைய விருப்பத்தை செயல்படுத்துறான், இதுதான் அல்லாவுக்கு பிடிக்கும். அந்த இடத்துல வந்து நான் இன்னும் பத்து நிமிஷம் இன்னும் இருபது நிமிஷம் இருப்பேன்னு சொன்னா இது அரிய பிரசங்கி தரும், இது அல்லாஹ் இருக்கிறான் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ரசூலுல்லாஹி காலத்துல நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, சூரியன் மறைஞ்சோடனே ஒரு சஹாபிட்ட மாவை கரைச்சு கொண்டு வாங்க, நோன்பு துறக்க நேரம் ஆயிருச்சுங்கிறாங்க. அந்த சஹாபி அல்லாஹ்வுக்கு இன்னும் இருட்டு வரலையே, வெளிச்சம் இருக்குதே, சூரியன் மறைஞ்சிருச்சு வெளிச்சம் இருக்குதே, மாவை கொண்டு வாங்கங்கிறாங்க. மூணு முறை ரசூலுல்லாஹி சொல்லிட்டு அழைச்சிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க, இதா அக்பல லைலு மின் ஹாஹுனா, இந்த திசையில பகல் போய் இரவு வர ஆரம்பித்து விட்டால், சூரியன் மறைந்து விட்டால், பக்கத்து அஸ்தர சாயின் நோம்பாடி நோம்பை திறந்து விட்டார், சூரிய மறைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இருட்டா இருக்குதா வெளுத்த இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, சூரிய மறைஞ்சிருச்சுல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இதை நம்ம கவனத்துல வைக்கணும். சரி, நோம்ப வேண்டுமனே விடுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன பரிகாரம், நோம்ப வேண்டுமனே விடுறாங்க, நோம்ப வேண்டுமனே விடுவாங்களா, ஒரு சில நேரத்துல விடுவாங்க. உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு அந்த நிலை ஏற்படுது, பகல் நேரத்துல மனைவி எடுத்து உள்ள நம்ம சாப்பிடாம இருந்திருப்போம், தண்ணி குடிக்காம இருந்துருவோம். ஆனா இந்த சஹாபிக்கு எங்க பிரச்சனை ஏற்படுதுன்னா, பகல் நேரத்துல மனைவியோட சேர்ந்துடுறாரு, சேர்ந்துட்டு ரசூலுல்லாஹி அவங்க கிட்ட ஓடி வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் அழிந்து விட்டேன், என்னப்பா நீ அழிஞ்ச, என்ன காரியத்தை செஞ்ச, என் மனைவியோட நான் உள்ள உடல் உருவில ஈடுபட்டு விட்டேன், நோன்புடைய நேரத்தில் ஈடுபட்டுட்டேன், அப்படியா, அப்ப நீ ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். பரிகாரம் என்ன, வேணும்னே நோன்பை விட்டால் அவங்களுக்கு பரிகாரம் என்ன, அடிமையை விடுதலை செய்யணும். இந்த உபரியான நோன்புகள் இருக்கு, யாராவது விருந்துக்கு கூப்பிடுறாங்க, அவ என்ன செய்யலாம், விடலாமா விடக்கூடாதா, உபரியான நோன்பு, இன்னைக்கு திடீர்னு நோன்பு வச்சிருக்கீங்க, யாராவது ஒரு ஆள் விருந்து கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க, நோன்பு விடலாமா, விடலாம், தப்புக்க, உபரியான நோன்பை நம்ம எப்ப வேணா முறிச்சுக்கலாம், தப்பு இல்ல. அதே ரமலான் நோன்புல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சாப்பாடு பார்த்தோன்னா ஆசை வந்துருச்சு, நோன்பு விடலாமா, விடக்கூடாது, விட்டா பாவம் ஆயிரும். அப்ப இது ரொம்ப முக்கியம் ரமலான்ல. அப்ப இந்த சஹாபி மனைவி இடத்துல உடலுறவு கொண்டிருக்காரு, நரிசலாசம் கொண்டு வந்து அழிஞ்சிட்டேன், என்ன மனைவி இடத்துல நான் சேர்ந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்ப ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க. சரி, அடிமையை விடுதலை செய்ய வாய்ப்பு இல்ல, எனக்கு சக்தி இல்லைங்கிறாரு. அப்படின்னா நீங்க சஹரைனி முத்ததாபி ஆகி தொடர்ச்சியாக 2 மாசம் நோன்பு வைக்கிறது, இது அல்லாஹ் போட்ட சட்டம். ஒரு நோன்பு வேணும்னே முடிச்சா அதுக்கு பரிகாரம் என்ன? தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும். முடியுமா? 2 மாசம் ஒரு நோன்புக்கு 2 நோன்பு வேணும்னே முடிச்சீங்கன்னா எத்தனை வைக்கணும்? 120. 4 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும், கடுமையான பரிகாரம் தான். அப்பனா அல்லாஹ் இதை எப்படிப்பட்ட ஒரு பாவமா பாக்குறாங்கறத நீங்க புரியணும். அப்ப அந்த சாதி சொன்னார், 2 மாசம் நோம்பா, இந்த நோம்புலயே என்னால கட்டுப்படுத்த முடியல, இது நான் 2 மாசம் நோம்பு வைக்கணும்னா எப்படி அல்லாஹ் எனக்கு முடியாது அப்படின்றாரு. பார்த்தாங்க, சரி அதை விடு, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. அடிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 60 நாள் நோம்பு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரொம்ப ஏழை, நான் தான் ஏழ்மையா இருக்கிறேன், நான் எப்படி பரிகாரம், 60 ஏழைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணார். ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட பேரிச்சம்பள கூடை தர்மமாக கொண்டு வரப்படுகிறது. நபி அவர்கள் அந்த சஹாபிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் 60 ஏழைகளுக்கு கொடுத்து உங்க பாவத்துக்கான பரிகாரத்தை தேடிக்கோங்க. அந்த சஹாபி, என்னை விட ஏழைகிட்ட கொடுக்க சொல்றீங்களா? மதீனாவுல என்னை விட ஏழை யாருமே இல்லை, பேசாம இதை நானே எடுத்துக்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போடலாம். நபி அவர்கள் சிரிச்சாங்கன்னு பாக்குறோம். தப்பு செஞ்சுட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய நிலையில வந்துட்டு என்ன செய்யறாரு? பேரிச்சம்பழத்தை இவர் வாங்கிட்டு போறாரு. ஏன்னா அவருடைய நிலைமை அப்படி இருக்குது. ரசூலாவும் என்ன செய்யல, அது ஒரு குறையாக என்ன செய்யல, எடுத்துக்கல. அப்ப இந்த மாதிரி என்ன முடியாதவங்க என்ன செய்யணும்? இந்த ரமலான வேணுமே முடிச்சவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். ஏன்னா அந்த பரிகாரம் யாருக்கு? முடிஞ்சவங்களுக்கு. முடியாத நேரங்கள் சில ஏழையா இருப்பாங்க, இந்த சஹாபி மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில இருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில உள்ளவங்க வந்து அல்லாட்ட சௌபா செஞ்சுக்கணும். அவ்வளவுதான், யாரா அந்த மண்ணுக்கு நான் தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அல்லாவுக்கு நம்ம பயந்து நடந்துக்கணும். சில நேரங்கள் நோம்புடைய நேரத்துல கூட ரொம்ப சீரியஸான ஒரு நிலை கூட வந்துடும் சில பேருக்கு. அப்போ இல்ல நான் நோம்பு வச்சுதான் இருப்பேன் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பசியில இருக்கிறீங்க, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, கிருதுன்னு வந்துருச்சு, தண்ணி உள்ளக்கு போனாதான் நமக்கு ஒரு நிதானம் வரும், அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரான எமர்ஜென்சி நிலை வந்துருச்சா, அப்ப உடனே நம்ம நோன்பு திறக்கலாம், தப்பு கிடையாது. நபிசல்லாசவங்களுடைய காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் மக்காவுக்கு போகக்கூடிய வழியில அசர் நேரம் வந்துருச்சு, சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, நபிசல்லாசவங்கிட்ட வந்து இந்த மாதிரி மக்களுக்கு சிரமமா இருக்குன்னு சொன்னாலுமே நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு அந்த சிரமத்தை நீக்கிறதுக்காகவே மக்கள்லாம் பார்க்கக்கூடிய வகையில ஒரு கோவளை நீரை வாங்கி அதை குடிக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, உடனே அவங்களும் நோன்பு திறந்தாங்க. அப்ப இந்த மாதிரி இக்கட்டான நேரங்கள்ல நம்ம நோன்பு தந்தோம்னா அது குற்றத்துல வராது, அதுக்கு நம்ம பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வேணுமே செஞ்சா நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பரிகாரம் செய்யணும். அது மாதிரி இந்த நோன்புல வந்து உடல் உறவு கொள்ள கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல, இதுக்காக பேணுதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மனைவியை வந்து கட்டி பிடிக்கிறது, மனைவியை முத்தம் கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். நல்சல்லாசம் கூட ஒரு ஆள் வந்து கேட்டாரு, மனைவியை நோன்பு வச்சுட்டு நான் முத்தம் போடலாமா, கட்டி அணைக்கலாமா? நபி ஒரு ஆளுக்கு அனுமதிச்சாங்க. இன்னொரு ஆள் கேட்டார், நான் செய்யலாமா, உனக்கு அனுமதி இல்லைன்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தது யாரு? அவர் வயசான ஆள், அவருக்கு பிரச்சனை இல்ல. இவர் யாரு? இவர் இளைஞர். அப்ப இவருக்கு இந்த அனுமதியை கொடுத்தோம்னா கடைசியில கஃபாரா செய்யக்கூடிய நிலையில போய் நிப்பாரு. அதனால ரசூலுல்லாஹ் ஆளை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நமக்கு தெரியும், நபிசல்லாஹ் அவங்க நோன்பு வச்ச நிலையில மனைவியை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க, முத்தம் போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் அதீஸ்ல இருக்குது. ஆனா அவங்க கட்டுப்பாடோட இருந்தாங்க. அப்ப நம்ம கட்டுப்பாடோட இருப்போம் அப்படிங்கிற நிலை இருந்துதான் பிரச்சனை இல்ல, நமக்கு அந்த பருவம் இல்ல, அந்த நிலையில நம்ம இல்ல என்ற நிலை இருக்கும் போது அப்ப கொஞ்சம் மனைவி விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது என்னது, அது வந்து ஒரு மார்க்கத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த நோன்புல நம்ம செய்யக்கூடாத காரியங்கள்னு சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. எஸ்டா எப்பயுமே நம்ம மக்களுக்கு என்னன்னா, அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தோட நிக்கிறது கிடையாது. எஸ்டா நாங்களா என்ன செய்வோம், சில சட்டங்களை போட்டு ரொம்ப ஈமான வெளிப்படுத்துறது. எஸ்டா ஃபிட்டிங், நோம்பு வச்சவங்களை குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பல்லு விளக்க கூடாது. என்ன பல்லு விளக்க கூடாது? பல்லு விளக்க என்ன, ஒரு தப்பு கிடையாது. நரிசல்லாசவங்க நோம்பு வச்சவையில பல்லு விளக்கி இருக்கிறாங்க. சில பேர் குளிக்க கூடாதும்பாங்க, ஏன்னா குளிச்சோம்னு சொன்னா நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்குல்ல, அது வந்து நம்ம அப்படி இருக்கிற கஷ்டமா தான் இருக்கணும். ரசூலுல்லாஹ் குளிச்சிருக்காங்க நோன்பு வச்ச நிலையில. ஆனா நோன்பு வச்சு நம்ம குளிக்கலாம், பல்லு விளக்கலாம், தப்பு கிடையாது. சில பேர் நோன்பாளுடைய துர்வாடை, அல்லாவிடத்துல கஸ்தூரியை விட சிறந்தது, அதனால என் பல்லு வீசினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு செய்வாங்க, பல்லு விளக்காம இருப்பாங்க. அதுக்கா இது? பல்லு விளக்காம பல்லு வீசிட்டு சொன்னா அது அல்லாவிடத்திலயும் நல்ல வாடகை இல்ல. அது என்ன வாடகை? பசியா இருக்கிறனால நம்ம நோன்பா இருக்கிறனாம வாயிலிருந்து என்ன செய்யும், துர்வாடை வரும். அந்த துர்வாடையை தான் அல்லாஹ் கஸ்தூரியை விட சிறந்த ஒரு வாடைன்னு சொல்றான். அப்ப நம்ம பல்லு விளக்குறது அவசியம். ரசூலுல்லாஹ் எல்லா நேரத்திலும் என்ன செஞ்சாங்க, பல்லு விளக்குறது சொல்லி இருக்கிறாங்க. நோன்புலையும் நம்ம என்ன செய்யணும், பல்லு விளக்கி கொள்ளணும். அது மாதிரி நறுமணம் பூசலாமா, நான் மக்ருஹுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நோன்பா நான் நறுமணம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது, நறுமணம் பூசலாம். சரி, சில பேர் வேலை பார்ப்பாங்க, கேட்டரிங் வேலை பார்ப்பாங்க, சமைக்கிற வேலை. அவங்களுக்கு வேலை என்னது, ஒழுங்கா சாப்பாடு ஆக்குற வேலை தான். அப்ப அவங்க நோன்பு வச்சிருப்பாங்க, சாப்பாட்டுல உப்பு இருக்கா இல்லையா, காரம் இருக்குதா இல்லையா, இதை அவங்க டெஸ்ட் பண்ணணும். ருசி பாக்கலாமா கூடாதா? பாக்கலாம். அந்த ருசி பாக்குற இதுல நம்ம அப்படி உள்ளக்க என்ன செய்யக்கூடாது, அனுப்பிடக்கூடாது. அப்படின்னா நோன்பு முடிஞ்சிடும். ருசி பார்த்துட்டு வாயை கழுவிடலாம். என்ன செய்யலாம், குழம்பு விட்டு வீட்டுல பெஞ்ச சமைக்கிறாங்க, உப்பு இருக்கா இல்லையா. சில பேர் பாருங்க, நோன்பு நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, அவங்க சாப்பிட நோன்பு வச்சதுனால எனக்கு உப்பு சரியா தெரியல அப்படின்னு என்ன செய்வாங்க, சமையல்ல நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு நோன்பு மேல பதிய தூக்கி போட்டுருவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நோன்பு வச்சிருக்கிறத சமைக்கிறவங்க என்ன செய்யலாம், ருசி பார்த்துட்டு வாயை கழுவிட்டாங்கன்னா அந்த நோன்புக்கு என்ன செய்யாது, ஒரு பிரச்சனையும் வராது. அது மாதிரி நோன்பு வச்ச நிலையில ரத்தம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. திடீர் நம்ம வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துருச்சுங்க, நோன்பு முறிஞ்சிருச்சு, அது கிடையாது. அதெல்லாம் மார்க்கெட்ல தப்பான சட்டம். சில பேருக்கு வாந்தி வந்துடும், காலையில எந்திரிப்பாங்க, சரி செரிமானம் ஆயிருக்காது. அப்ப சாப்பிட்ட சாப்பாடு என்ன செய்ய, வெளியே வந்துடும். அப்ப வாந்தி வந்துருச்சா அவனுடைய நோன்பு முறிஞ்சிருச்சு. நோன்பு முடியுமா? நோன்பு முடியாது. சரி, விந்து வெளிப்பட்டா, அதாவது நம்முடைய முயற்சிகள் எதுவும் இல்லாம மனைவியிடத்துல இல்லறதுல ஈடுபடாம நம்ம உறங்குறோம், உறக்கத்துல விந்து வெளிப்படுது, இதனால நோன்பு முடியுமா? நோன்பு முடியாது. பாங்கு சொல்லுவாங்க, சொல்லியாச்சா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு 3:30 பாங்கு சொல்லிட்டு நம்ம அசர் சொல்லுவோம். தண்ணி இல்லை. ஓகே ஓகே. அப்ப இந்த விஷயம், தூக்கத்துல நம்மளை அறியாம விந்து வெளிப்பட்டா என்ன செய்யாது, நோன்பு முடியாது. ஊசி போடலாமா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நோன்பு நேரத்தை உடல் முடியாம போயிடும், அப்ப உங்களுக்கு ஊசி போட வேண்டிய நிலை வரும். நோன்பு வைத்துக் கொண்டு ஊசி போடலாமான்னு கேட்டா போடக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஊசி போடணும்னா நோன்பு முடிச்சிருங்க, தப்பு கிடையாது. ஊசி கண்டிப்பா போட்டாதான் உடம்பு சரியாகணும்னா நீங்க தாராளமா நோன்பு முடிச்சிடலாம். நோன்பு இருக்கணும் ஊசியும் போடுவேன் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. ஏன்னா நோன்பு இருப்பேன், நான் மாத்திரை போட்டுக்கிறேன்னா அது நோன்பு செல்லுமா? இப்ப நோன்பு வச்ச நிலையில காய்ச்சலா இருக்குது, மாத்திரையை கொஞ்சம் போட்டு தண்ணி ஊத்திக்கலாமா, நோன்பு செல்லுமா? சரி, நோன்பு சொன்னா உடம்புல இருந்து எதுவும் என்ன செய்யக்கூடாது, உள்ளக்க போகக்கூடாது. அது வாய் வழியா போனாலும் என்ன, நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாலும் என்ன, குளுக்கோஸ் போட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதனால ஊசி போடக்கூடாது. அப்படி போட வேண்டிய நிலை வந்துச்சா நோன்பு விட்டுட்டு நம்ம பின்னாடி என்ன செய்ய வேண்டியதான், அல்ல நம்ம கொடுத்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கிற வேண்டியதான், கலா செஞ்சுக்கிற வேண்டியதான். இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல வச்சுக்கணும். நோன்பு வச்ச குளிப்பு கடமையான இல்ல சகர் வைக்கலாம், தப்பு கிடையாது. நபிசல்லாஹ்வங்க குளிப்பு மனைவி எடுத்து உள்ள இல்லறத்தை ஈடுபட்டு குளிப்பு கடமையான நிலையில சகர்லாம் வைப்பாங்க. ஃபஜர் வக்துக்கு பாங்கு சொன்ன பிறகு இக்காம சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, குளிச்சுட்டு போவாங்க. அப்ப நபி அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில சகர் வச்சிருக்கிறாங்க, அதுவும் மார்க்கத்துல என்ன செய்யாது, குற்றம் கிடையாதுங்கிறத புரியணும். இந்த நோன்பு திறக்கும் போது ஒரு துவா இருக்குது, என்ன, தஹபத் தமஉ வபுத்தல்லத்தில் உருப்பு வசபத்தல் அஜுரு இன்ஷா அல்லா அப்படிங்கிற ஒரு துவா. இந்த துவாவை சில அறிஞர்கள் ஹசன் தரத்துல உள்ளது, அதனால நோன்பு திறக்கக்கூடியவர் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல வந்து மர்வான் இப்னு சாலிம் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம் பெறுகிறார், அவர் நம்பகமானவரா என்பதுல கொஞ்சம் சந்தேகம் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நோன்பு திறக்கிறது எதை வச்சு நம்ம நோன்பு திறக்கணும், கப்சா வச்சுதானே திறக்கணும். முதல் பேரிச்சம்பழத்தை வச்சு தண்ணியை திறக்கணும், பேரிச்சம்பழம் இல்லாட்டினா தண்ணியை வச்சு நம்ம நோன்பு திறக்கணும். இதை நபியவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவுதான், பெரும்பாலான சட்டங்கள் முடிந்து விட்டது. குறிப்பா அந்த சகர் நேர நிகழ்ச்சி இருக்குதுல்ல, சகர் நேர நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா அந்த 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, டிவியில போட்டா பயான் ஓடிக்கிட்டு இருக்கும். மக்கள்லாம் என்ன செய்யறது, தூங்கி எந்திரிச்சோனையும் அந்த டிவியை போட்டு என்ன செய்யறது, அந்த டிவியை பாத்துக்கிட்டே இங்க என்ன செய்யுது, சாப்பாடு உள்ளுக்கு போய்கிட்டு இருக்கும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இரவுடைய கடைசி நேரம் இருக்கு, அந்த நேரத்துல பயான் கேட்கறது சிறந்தது இல்ல. அந்த நேரத்துல சிறந்தது என்ன, தொழுகிறது தான் சிறந்தது. இரவுடைய கடைசி நேரத்துல அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வர்றான், என்னிடத்துல துவா செய்யக்கூடிய மக்கள் இல்லையா, துவா செய்யுங்க. அல்ல அந்த நேரத்தில் நம்ம தொழுகிறது மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால சகர் நேர குயிஸ் நிகழ்ச்சி, கேள்விப்பதி நிகழ்ச்சி, அந்த பயான், இந்த பயான் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. பேசாம எந்திரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சொல்லுங்க, துவா செய்யுங்க, குரான் ஓதுங்க. அது முக்கியமான நேரம், வேற எந்த நேரத்திலயும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு இல்ல, அதை நம்ம கவனத்துல வைக்கணும். அப்ப நோம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நம்மள அறியாம சில தவறுகளை செஞ்சிருப்போம், இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரிகாரம் சொல்லி இருக்கிறாங்க. நம்மள அறியாம செஞ்ச நோம்புல ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரம், என்ன பரிகாரம்? ஜகாத்துல் ஃபித்ர். இந்த ரமலான் மாதத்தில் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஏழைகளுக்கு குறிப்பிட்ட தொகை நம்ம என்ன செய்யணும், கொடுத்துடணும். நம்மள நோம்புல அறியாம தவறுகள் ஏற்பட்டால் அதுக்கு என்ன செய்யும், அது பரிகாரம் ஆயிரும். லைலத்துல் கத்ர் என்ற ஒரு மிகச்சிறந்த இரவு இருக்கிறது, அந்த இரவு 27வது கிழமை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லல. லைலத்துல் கத்ர் என்பது தஹர்ரவு லைலத்துல் கத்ரி பில் அஸ்ரில் அவாஹிரி மின் ரமலான். ரமலான்ல கடைசி பத்துல ஒற்றைப்படையான இரவுகள்ல நீங்க லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே கடைசி பத்துல ஒற்றைப்படையான இரவுகள்ல நம்ம என்ன செய்யணும், இந்த லைலத்துல் கத்ர நம்ம என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். இன்ஷா அல்லாஹ் முக்கியமாக இந்த ரமலான் ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா, ரமலான துவங்கும் போது நடக்கும் பிரச்சனை சண்டை, ரமலான் சிறை இன்னைக்கா நாளைக்கா, என்ன இன்னைக்கு ஒரு ஆள் முந்தி கொண்டாடிட்டாங்க, சரியான கருத்து நினைச்சு செஞ்சுட்டாங்க, வழிகேடன் அவன் யூதன் ஆயிட்டான், அவன் வழிகட்டுக்கு போயிட்டான். இப்படி இந்த சிறை ஒரு விஷயத்தை கருத்து ஒருபாடாக எடுத்துக்கொண்டு சமுதாய மக்கள் ஒருவர் மற்றவங்களை வழிகேடு என்று பத்துவா கொடுக்கக்கூடிய காட்சியை பாக்குறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி, நோன்பு வர்றதே தக்குவாவுக்கு, அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு இல்ல, சக முஸ்லீம் யூதன் சொல்றதுக்கு இல்ல, சக முஸ்லீம் இதை வச்சு வழிகேடுன்னு காட்டுறதுக்கு இல்ல, சிறையில அப்படித்தான், வேற வழியே இல்ல. இப்ப இன்னைக்கு நேத்து நடந்த பிரச்சனை அது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க சஹாபாக்கள், நபி அவர்களுக்கு பிறகு அந்த காலத்திலே சஹாபாக்கள் காலத்திலே பிறை விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால பிறை விஷயத்துல வந்து நீங்க அது வந்து ஒரு மசாயி பிரச்சனை நம்ம எடுத்துக்கணும், அவங்கவுங்களுக்கு எது சரியா தெரியுதோ அதை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொண்டு நம்ம செயல்படலாமே தவிர, இதை வந்து ஒரு அகிதா பிரச்சனையாக எடுத்து மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வழிகேடர்களாக சித்தரிக்க கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த நோம்புடைய சட்ட திட்டங்களை புரிந்து அதை குறையாக பேண வேண்டிய முறைப்படி பேணி அதன் முழுமையான நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.